சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 7, 2026. தலைப்ப: கடவுள் ஒரே காரணமும் படைப்பாளரும். கோல்டன் உரை: யோவான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. இதோ, கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். யாத்திராகமம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு: கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பார்வோனின் இரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். யாத்திராகமம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யாத்திராகமம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன்வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னுடைய ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும், கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும், அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மீரிப்பா என்றும் பீரிட்டான். யாத்திராகமம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். மத்தேயு. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். மத்தேயு. ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூட்டாரமும், மோசேக்கு ஒரு கூட்டாரமும், எலியாவுக்கு ஒரு கூட்டாரமுமாக மூன்று கூட்டாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால்படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். படைப்பு கொள்கையான உயிர், உண்மை மற்றும் அன்பு ஆகியவையே கடவுள். இந்த பிரபஞ்சம் கடவுளை பிரதிபலிக்கிறது. ஒரே ஒரு படைப்பாளரும் ஒரே ஒரு படைப்புமே உண்டு. இந்த படைப்பானது எல்லையற்ற மனதில் உள்ளடக்கப்பட்டு என்றென்றும் பிரதிபலிக்கப்படும் ஆன்மீக கருத்துக்களின் மற்றும் அவற்றின் அடையாளங்களின் விரிவை கொண்டுள்ளது. இந்த கருத்துக்கள் மிகச்சிறியதில் இருந்து எல்லையற்றது வரை பரந்துள்ளன. மேலும் மிக உயர்ந்த கருத்துக்களே கடவுளின் புதல்வர்களும் புதல்விகளுமாகும். பத்து கட்டளைகளில் யெகோவாவின் முதல் கட்டளையாக மோசே இதை அறிவித்தார். என்னை தவிர வேறு தெய்வங்களை உனக்கு வணங்கக்கூடாது. பண்டைய காலத்தில் உயர் விமர்சனம் என வகைப்படுத்தப்பட்ட படைப்பை பற்றிய புராண கால மனித கோட்பாடுகள் ரோம் மற்றும் கிரேக்கத்தில் இருந்த பண்பட்ட அறிஞர்களிடமிருந்து தோன்றின. ஆனால் தெய்வீக மனதின் படைப்பை பற்றிய துல்லியமான பார்வைகளுக்கு அவை எந்த அடித்தளத்தையும் அளிக்கவில்லை. மரணமடையும் மனிதன் தன் சொந்த கருத்துக்களால் தெய்வத்தை சிறுமைப்படுத்த தன் கண்களுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான். பௌதிக புலன்களுடன் கூட்டு சேர்ந்து மரணமடையும் மனிதர்கள் எல்லா பொருட்களையும் குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். கடவுள் உடலுடையவர் அல்லது பௌதிக பொருள் உடையவர் என்பதை எந்த மனிதனும் உறுதிப்படுத்தக்கூடாது. திருமறைகளின் அறிவியல் பூர்வமான விளக்கம் பழைய ஏற்பாட்டின் தொடக்கத்திலிருந்தே முறையாக தொடங்குகிறது. இதற்கு காரணம் திருவசனத்தின் ஆன்மீக முக்கியத்துவம். அதன் ஆரம்பகால வெளிப்பாடுகளில் உடனடி சூழலால் பெரும்பாலும் அமுக்கப்பட்டு விளக்கம் தேவைப்படுவதாக தோன்றுவதே ஆகும். ஆனால் புதிய ஏற்பாட்டு விவரிப்புகள் தெளிவானவையாகவும் இதயத்திற்கு நெருக்கமானவையாகவும் இருக்கின்றன. இயேசு அவற்றை ஒளிரச் செய்கிறார். மரண வாழ்வின் வறுமையை காட்டினாலும் மனிதனின் தேவைகளையும் துயரங்களையும் ஆன்மீக ஆதாயத்தால் நிறைவாக ஈடு செய்கிறார். சத்தியத்தின் அவதாரம், அதாவது தேவதூதர்களால் மெல்லிய குரலில் கூற மட்டுமே முடிந்த வியப்பு மற்றும் மகிமையின் பெருக்கம், கடவுளால் ஒளி மற்றும் நல்லிணக்கத்தால் விளக்கப்பட்டது. எங்கும் நிறைந்த அன்புடன் ஒத்திசைவாக உள்ளது. இயேசு போதித்த கிறிஸ்தவம் என்பது ஒரு கோட்பாட்டோ, சடங்குகளின் அமைப்போ, அல்லது சடங்கு ரீதியான யெகோவாவிடமிருந்து கிடைத்த ஒரு சிறப்பு பரிசோ அல்ல. மாறாக அது தெய்வீக ஒளியின் சுழற்சிகளில் இருக்க வேண்டியதைப் போலவே கிறிஸ்துவின் பெயராலோ அல்லது சத்தியத்தின் பெயராலோ மட்டுமல்லாமல் சத்தியத்தை நிரூபிப்பதன் மூலமே தவறுகளை அகட்டி நோயாளிகளை குணப்படுத்தும் தெய்வீக அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட நீதிபதி அவருடைய கண்டனம் அச்சமூட்டுகிறது என்ற இந்த பதிவை விட்டு சென்றதாக பலர் நம்புகிறார்கள். நம் ஆண்டவரின் வலிமையான மொழி இந்த விளக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. தவறுக்காக அவர் வழங்கிய ஒரே நாகரிகமான தண்டனை சாத்தானே எனக்கு பின்னால் போ என்பதுதான். இயேசுவின் கண்டனம் கூர்மையாகவும் காரசாரமாகவும் இருந்தது என்பதற்கு இன்னும் வலிமையான சான்று அவருடைய சொந்த வார்த்தைகளிலேயே காணப்படுகிறது. அவர் பிசாசுகளை துரத்தி நோயுற்றவர்களையும் பாவிகளையும் குணப்படுத்திய போது அத்தகைய வலிமையான வார்த்தைகளின் அவசியத்தை இது காட்டுகிறது. தவறை கைவிடுவது பௌதிக புலன்களின் பொய்யான உரிமைகளை பறிக்கிறது. எகிப்தில் கொள்ளை நோய்கள் மீதான நம்பிக்கையிலிருந்து இஸ்ரவேலர்களை காப்பாற்றியது மனமே. வனாந்தரத்தில் பாறையிலிருந்து நீரோடைகள் பாய்ந்தன, வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது. தேசத்தின் செழிப்பில் எபிரேயர்களின் வெற்றிகளுடன் அற்புதங்கள் நிகழ்ந்தன. ஆனால் அவர்கள் உண்மையான இலட்சியத்திலிருந்து விலகிய போது அவர்களின் மனத்தளர்ச்சி தொடங்கியது. பிழையை அழிப்பது நன்மையாகிய கடவுளே ஒரே மனம் என்பதும் எல்லையற்ற மனதின் கற்பனையான எதிர்நிலையான சாத்தான் அல்லது தீமை என்பது மனமும் அல்ல, உண்மையும் அல்ல. மாறாக அது அறிவோ யதார்த்தமோ இல்லாத பிழை என்பதுமே ஆகும் என்ற மாபெரும் உண்மையாகும். ஒரே ஒரு மனம் மட்டுமே இருக்க முடியும், ஏனெனில் ஒரே ஒரு கடவுள் மட்டுமே இருக்கிறார். மேலும் மனிதர்கள் வேறு எந்த மனதையும் உரிமை கோராமலும் வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தால் பாவம் அறியப்படாததாகிவிடும். ஒரு எண்ணம், ஒரு விதை அல்லது ஒரு பூவின் ஒரே அறிவு அல்லது சாராம்சம் அவற்றை படைத்தவரான கடவுளே. மனம்தான் அனைத்திற்கும் ஆன்மா. மனம் என்பது வாழ்வு, உண்மை மற்றும் அன்பு. அதுவே அனைத்தையும் ஆளுகிறது. பாவத்தை குணமாக்கும் அதே வல்லமை நோய்களையும் குணமாக்குகிறது. கிறிஸ்து ஊமையின் பிசாசை துரத்திய போது பிசாசு வெளியேறியவுடனே ஊமையாய் பேசினான். இஸ்ரவேலின் பரிசுத்தரை வரம்புக்குட்படுத்தி தேவனால் வனாந்தரத்தில் விருந்துக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்பதன் மூலம் யூதர்களின் குற்றத்தை மீண்டும் செய்யும் ஆபத்து இன்று உள்ளது. தேவனால் என்ன செய்ய முடியாது? பௌதிக எதிர்ப்பை விட ஆன்மீக சக்தியின் மேன்மையை நம்புவதற்கு தெய்வீக அதிகாரம் உள்ளது. ஒரு அற்புதம் கடவுளின் விதியை நிறைவேற்றுகிறது, ஆனால் அந்த விதியை மீறுவதில்லை. இந்த உண்மை தற்சமயம் அற்புதத்தை விட அதிக மர்மமானதாக தோன்றுகிறது. சங்கீதக்காரன் பாடினார், கடலே உனக்கு என்ன நேர்ந்தது? நீ ஏன் ஓடிப்போனாய்? யோர்தானே நீ ஏன் பின்னுக்கு தள்ளப்பட்டாய்? மலைகளே நீங்கள் ஏன் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் சிறு குன்றுகளே ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளி குதித்தீர்கள்? பூமியே கர்த்தரின் பிரசன்னத்தினாலும் யாக்கோபின் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் நடுங்கு. அற்புதம் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்துவதில்லை, ஆனால் அது ஆதி ஒழுங்கை வெளிப்படுத்தி கடவுளின் மாறாத விதியின் அறிவியலை நிலைநாட்டுகிறது. ஆன்மீக பரிணாமம் மட்டுமே தெய்வீக சக்தியை பயன்படுத்துவதற்கு தகுதியானது. மனிதனை படைத்த தெய்வீக மனம் தனது சாயலையும் உருவத்தையும் பேணுகிறது. புனித பவுல் அறிவிப்பது போல மனித மனம் கடவுளுக்கு எதிரானது, அது களையப்பட வேண்டும். உண்மையில் இருப்பது தெய்வீக மனமும் அதன் எண்ணமுமே ஆகும். இந்த மனத்தில் தான் முழு இருப்பும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படுகிறது. இந்த உண்மையை கண்டு ஏற்றுக்கொண்டு இந்த சக்திக்கு கட்டுப்பட்டு சத்தியத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதே நேரான மற்றும் குறுகிய வழியாகும். வாழ்வு என்பது என்றும் நிலைத்திருக்கும் நான் இருக்கிறேன் என்பதே அது இருந்தவரும் இருக்கிறவரும் இனியும் இருக்க போகிறவருமான ஒரு இருப்பாகும். அதை எதனாலும் அழிக்க முடியாது. இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து மனித அச்சம் எனும் இருண்ட ஏறி இறங்கும் அலைகளுக்கு நடுவே வெற்றிகரமாக வழிநடத்தப்பட்டது போலவும், மனித நம்பிக்கைகள் எனும் பெரும் பாலைவனத்தில் சோர்வுடன் நடந்து வாக்களிக்கப்பட்ட மகிழ்ச்சியை எதிர்பார்த்து வனாந்தரத்தின் வழியே வழிநடத்தப்பட்டது போலவும், ஆன்மீக கருத்தானது சரியான எல்லா விருப்பங்களையும் புலன்களிலிருந்து ஆன்மாவுக்கும் பௌதிக இருப்பின் உணர்விலிருந்து ஆன்மீகத்திற்கும் கடவுளை நேசிப்பவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட மகிமையை நோக்கிய அவற்றின் பயணத்தில் வழிநடத்தும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.